தென்றல் மார்ச் 2011. முன்னோடி பகுதியில் பாசு ரமணன் அவர்கள் வைமோ கோதை நாயகி அவர்களை பற்றி எழுதியுள்ள ஒரு கட்டுரை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சமூகத்தின் தடைகளை தகர்த்திருந்து சாதிக்க பிறந்தவள் பெண் என்பதை தனது வாழ்க்கை மூலம் நிரூபித்து காட்டியவர் வைமோ கோதை நாயகி. வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி என்னும் வைமு கோதை நாயகி சென்னை திருவல்லிக்கேணியில் நீர்வலூர் வெங்கடாச்சாரி பட்டம்மாள் தம்பதியருக்கு டிசம்பர் 1, 1901 அன்று மகளாக பிறந்தார். வைத்தமாநிதி என்பது குலதெய்வத்தின் பெயர். முடும்பை என்பது பூர்வீக ஊர். பாரம்பரிய வைணவ குடும்பம் ஒரு வயதில் தாயை இழந்ததால் சிற்றன்னையே கோதையை வளர்த்தார். பெண்கள் வெளியிடங்களுக்கு சென்று படிக்கக்கூடாது என்பதால் அவர் பள்ளிக்கு அனுப்பப்படவில்லை. சக பெண்களுடன் விளையாடுவதும் அவர்களுக்கு கதைகள் சொல்வதும் கோதை நாயகியின் பொழுதுபோக்குகள். தன்னை ஒத்த குழந்தைகளிடம் தான் தந்தையிடம் இருந்து கேட்ட ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் போன்றவற்றிலிருந்தும், விக்ரமாதித்தன், தெனாலிராமன் கதைகள் போன்றவற்றிலிருந்தும் கதைகளை சொல்லுவார். நாளடைவில் சொந்த கற்பனையில் கதை சொல்லும் ஆற்றல் கைவந்தது. காலத்தில் பால்ய விவாகம் சகஜம் என்பதால் 1907 5 வயதான கோதை நாயகிக்கு 9 வயதான சிறுவன் வைமு பார்த்தசாரதியுடன் திருமணம் நடந்தது. மனைவியின் கதை கூறும் திறனை அறிந்து கொண்ட கணவர் அதை ஊக்குவித்தார். ஆண்டாளின் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி போன்றவற்றை ஏற்கனவே அறிந்திருந்த கோதை நாயகி கணவரின் உறுத்துணையுடன் 4000 திவ்ய பிரபந்தம், திருவாய்மொழி பாசுரங்கள் என அனைத்தையும் வாய்மொழி மூலமாகவே கற்றுத்தேர்ந்தார். மாமியாரிடமிருந்து தெலுங்கு பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். எஞ்சிய நேரத்தில் சிற்றப்பா திருத்தேரி ராகவாச்சாரியாரிடமிருந்து நாரடியார் தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களை கற்றறிந்தார். மனைவியின் விருப்பத்தையும் திறமையையும் உணர்ந்து கொண்ட கணவர் கோதை நாயகியை நாடகம் கச்சேரி என அழைத்துச் செல்ல தொடங்கினார். அதன் மூலம் பெற்ற அனுபவங்களும் இயல்பான ஆர்வமும் கற்பனை வளமும் கோதை நாயகியை எழுத தூண்டின. ஆனால் அவருக்கு தமிழில் எழுதவோ படிக்கவோ தெரியாது என்பதால் தனது தோழியான பட்டம்மாளிடம் கதையை வாய்மொழியாக சொல்ல சொல்ல அவர் அதனை எழுதினார். அப்படி உருவானதுதான் கோதை நாயகியின் இந்திர மோகனா என்னும் முதல் படைப்பு. 1924 நோபல் அச்சகம் அந்நூலை வெளியிட்டது. சுதேசமித்திரன், இந்து, நியூ இந்தியா போன்ற பத்திரிகைகள் அதை பாராட்டி எழுதின. தமிழ் இலக்கிய வரலாற்றில், அதுவும் தமிழை எழுத படிக்க தெரியாத ஒரு பெண்ணின் முதல் படைப்பு என்ற சிறப்பினை பெற்றது இந்திர மோகனா. ஆனால் மக்கள் மத்தியில் அதற்கு வரவேற்பை விட எதிர்ப்பே அதிகம் இருந்தது. காரணம், அதை எழுதியது ஒரு பெண் என்பதால் தான். தானே கைப்பட எழுதினால் அது படைப்புக்கு வலு சேர்க்கும் என்று எண்ணிய கோதை நாயகி பட்டம்மாளிடமே தமிழ் கற்றுக்கொண்டார். அவருக்கு சமூக மறுமலர்ச்சிக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முகிழ்த்தது. அதற்கான வழிமுறையாக அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஆயுதம்தான் எழுத்து. தானே சிறு சிறு கதைகளை எழுதத் தொடங்கினார். கோதை நாயகியின் கதைகளை விரும்பி படித்த வடுவூர் துரைசாமி ஐயங்கார் தமது மனோரஞ்சன இதழில் அதை வெளியிட்டு ஊக்குவித்தார். ஆனால் அதற்கு உறவினர்களும் குடும்ப நண்பர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் அஞ்சாமல் தளராமல் தனது முயற்சிகளை தொடர்ந்தார். நாளடைவில் வெளிவராமல் நின்று போயிருந்த ஜெகன்மோகினி என்ற இதழை விலைக்கு வாங்கி தானே நடத்த தொடங்கினார் கோதை நாயகி. அப்போது அவருக்கு வயது 24. அதன் மூலம் தமிழின் முதல் பெண் எழுத்தாளர் மட்டும் அல்லாது பெண் பத்திரிகை ஆசிரியராகவும் கால் பதித்தார். ஜெகன்மோகினியில்தான் அவரது முதல் தொடர்கதை வைதேகி வெளியானது. அது ஒரு துப்பறியும் நாவல் மட்டும் அல்ல, தேவதாசிகளின் சீரழிந்த வாழ்க்கை முறைகளை குறித்து பேசிய முதல் நாவலும் கூட. துப்பறியும் நாவல்கள் எழுதிய முதல் பெண் எழுத்தாளர் என்ற சிறப்பும் கோதை நாயகி கிடைத்தது. ஆனால் மக்களில் பலருக்கு அவரது இச்செயல்கள் எரிச்சலை தந்தன. அவரை இழித்தும் பழித்தும் பேசியதும் அல்லாமல் அவர் தெருவில் செல்லும் போது காரி உமிழ்ந்தும் ஜெகன்மோகினி இதழ்களை கொளுத்தியும் எதிர்ப்பை தெரிவித்தனர். ஆனால் இவற்றிற்கெல்லாம் கோதை நாயகி அஞ்சவில்லை. புன்னகையோடும் தைரியத்தோடும் அவர்களை எதிர்கொண்டார். மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த பத்திரிகைதான் சிறந்த வழி என்பதை உணர்ந்து எதிர்ப்பை புறக்கணித்தார். அந்த மனத்தின்மையே அவரது பிற்கால சாதனைகளுக்கு அடித்தளமானது. முதலில் துப்பறியும் நாவல்களிலும் மனோ தத்துவ நாவல்களிலும் ஆரம்பித்த இவரது எழுத்து பின்னர் பொது உடைமை, தத்துவம், சமூகம் என பறந்து விரிந்தது. கதை, நாவல், கவிதை, கட்டுரை என்று எழுதி குவித்தார். பெண் விடுதலை, தேசபக்தி, மதுவிலக்கு, விதவை திருமணம் போன்றவற்றை தனது நாவல்கள் மூலம் வலியுறுத்தினார். அதே சமயம் தகுதியுள்ள பிற எழுத்தாளர்களை கண்டறிந்து அவர்களது படைப்புகளுக்கு தனது பத்திரிகையில் இடம் தந்தார். அனுத்தமாவின் தங்கப்பதக்கம் பரிசு பெற்ற மாற்றாந்தாய் என்னும் சிறுகதை ஜெகன்மோகினியில் வெளியானதுதான். தனது இதழை தொய்வில்லாமல் வெற்றிகரமாக நடத்துவதற்காக 1937 சொந்த அச்சகம் ஒன்றை நிறுவினார் கோதை நாயகி. முதல் பெண் பத்திரிகை அச்சக உரிமையாளரும் இவரே. ஜெகன்மோகினி தமிழின் முதல் பத்திரிகையானது. அழுத்தமாக அக்கால இலக்கியத்தில் உலகில் கால் ஊன்றியது. ஆரம்பத்தில் அதனை எதிர்த்தவர்களே மெல்ல மெல்ல அதன் வாசகர்களாகி போயினர். அதனால் வடுவூர் துரைசாமி ஐயங்காரின் மனோரஞ்சனி இதழின் விற்பனை பெருமளவு பாதிக்கப்பட்டது. அதனால் சீற்றம் கொண்ட ஐயங்கார் தான் தான் அதுவரை கோதை நாயகிக்கு நாவல்கள் எழுதி கொடுத்ததாகவும் இனிமேல் அவரால் எழுத இயலாது என்றும் தனது இதழில் குறிப்பிட்டார். ஆனால் அதற்கு பின் தான் நிறைய நாவல்களை எழுதி குவித்து அவரது கூற்றை பொய்யாக்கினார் கோதை நாயகி. வாசிப்பவரது மனதை கொள்ளை கொள்ளும் வசீகரம் கோதை நாயகின் எழுத்தில் இருந்ததைக் கண்டு வியந்த கவியோகி சுத்தானந்த பாரதியார் வைமோகோவை நாவல் ராணி என்று பாராட்டி பேசி வாழ்த்தினார். எழுத்தாற்றலோடு கூட்டத்தினரை வசீகரிக்கும் நல்ல பேச்சாற்றலும் கோதை நாயகிக்கு இருந்தது. ஒருமுறை கோதையின் பேச்சை கேட்க மாபெரும் கூட்டம் கூடியதைக் கண்டு வியந்த ராஜாஜி இனி தான் பேசச் செல்லும் இடத்திலெல்லாம் கோதை நாயையும் பேச வேண்டும் என வேண்டிக் கொண்டார். கோதையின் பேச்சாற்றலை கண்டு வியந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் பேசும் கூட்டங்களில் அவரை பேச வைத்தார். குட்டி குட்டி கதைகள் சொல்லி கேட்பவரை மெல்ல மெல்ல தேசிய விடுதலை உணர்வின் பக்கம் ஈர்ப்பவராக கோதை நாயகி விளங்கினார். நல்ல இசையாற்றலும் அவருக்கு இருந்தது. பாரம்பரியமாக சங்கீத குடும்பம் என்பதாலும் இயல்பாகவே நல்ல குரல் வளம் இருந்ததாலும் அவ்வப்போது சில மேடை கச்சேரிகள் செய்தார். கோதை நாயகியின் குரல் கண்டு மயங்கிய கலாட்சேத்ரா ருக்மணி அருண்டேல் வாரந்தோறும் அவரை கலாட்சேத்ராவுக்கு வரச் செய்து பாட வைத்து கேட்டார். திருவையாற்றில் தாகையருக்கு ஆலயம் எழுப்பிய பெங்களூர் நாகரத்தினம் அம்மாள் கோதை நாயகியின் நெருங்கிய தோழி. கோதை நாயகியின் கச்சேரிக்கு அவர் தம்பூரா வாசித்திருக்கிறார். பெங்களூரில் கோதை நாயகி கச்சேரி செய்த போது சௌடையா அவருக்கு மிக விரும்பி ஃபிடில் வாசித்திருக்கிறார். இவற்றோடு பாரதியாரின் பாடல்களை முதன் முதலில் பாடியவர் என்ற பெருமையும் கோதை நாயகிக்கு உண்டு. 1918 முதல் 1921 வரை சென்னை திருவல்லிக்கேணியில் பாரதியார் வசித்த போது அவரது வீட்டுக்கு எதிர் வீட்டில் கோதை நாயகி வசித்து வந்தார். கோதை நாயகியின் இனிய குரலில் மனதை பறிக்கொடுத்த பாரதியார் அவரை ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஜெயபேரிகை கொட்டடா போன்ற தனது பாடல்களை பாடச் சொல்லி கேட்டார் என்றும் மகள் தங்கம்மா மற்றும் சகுந்தலாவையும் கோதை நாயகியுடன் இணைந்து பாடச் சொல்லி கேட்டு ரசித்தார் என்றும் குறிப்பிடுகிறார் முக்தா வி சீனிவாசன், தனது இணையற்ற சாதனையாளர். நன்றாக பாடும் பிறரை ஊக்குவிப்பதே கோதை நாயகியின் விருப்பமாக இருந்தது. அவ்வாறு அவரால் முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள் டி கே பட்டம்மாள். பட்டம்மாளின் குரல் வளத்தை கண்டு வியந்த கோதை நாயகி தானே நேரடியாக அவரது தாமல் இல்லத்திற்கு சென்று அவரது தந்தை கிருஷ்ணசாமி தீட்சிதரிடம் கலந்து பேசி பட்டம்மாள் கச்சேரிகளில் பாட அனுமதி பெற்றுத் தந்தார். எழும்பூர் மகிழா சபா, ஜெகநாத பக்த சபா, பார்த்தசாரதி சுவாமி சபா மற்றும் இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி போன்றவற்றில் பட்டம்மாளின் கச்சேரிகள் அரங்கேற கோதை நாயகி காரணமாக இருந்தார். அவர் வானொலியிலும் இசை நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறார். பட்டம்மாளுடன் அவர் இணைந்து பாடிய இசைத்தட்டுகள் குறிப்பிடத்தக்கன. நல்ல பல பாடல்களையும் புனைந்துள்ளார். அவர் சில அபூர்வ ராகங்களில் இயற்றிய கிருதிகள் இசை மார்க்கம் என்ற பெயரில் நூலாக வெளியாகி உள்ளன. பாலமுரளிகிருஷ்ணா, ரஞ்சனி காயத்ரி ஆகியோர் இன்றும் அவற்றை கச்சேரிகளில் பாடி வருகின்றனர். அனிபெசன்ட் மூலமாக தேசபக்தர், சமூக தொண்டர் அம்புஜம் அம்மாளின் நட்பு கோதை நாயகிக்கு கிடைத்தது. சென்னைக்கு வந்த காந்திஜியை அம்புஜம் அம்பாளும் கோதை நாயகியும் சந்தித்தனர். அது அவரது வாழ்க்கையில் திருப்புமுனையானது. பட்டாடையே உடுத்தி பழக்கப்பட்ட கோதை நாயகி காந்திஜியின் வேண்டுகோளை ஏற்று அது முதல் கதராடை அணிய தொடங்கினார். மங்கள நாணை தவிர வேறு நகை அணிவதில்லை என்று உறுதி பூண்டார். ருக்மணி லட்சுமிபதி, வசுமதி ராமசாமி, அம்புஜம் அம்மாள் ஆகியோருடன் இணைந்து சமூக சேவையில் ஈடுபட்டார். ஆற்றலும் திறனும் வேட்கையும் கொண்ட பெண்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என நினைத்த கோதை நாயகி 1929 திருவல்லிக்கேணியில் சுதேசி லீக் சங்கம் அமைத்தார். வீதி வீதியாக சென்று கதர் ஆடை விற்பனையை மேற்கொண்டார். பெண்களை திரட்டி கள்ளுக்கடை மறியல் செய்தார். சைனா பஜாரில் நடந்த அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். மகாத்மாஜி சேவா சங்கம் எனும் சமூக சேவை அமைப்பை தொடங்கி அதன் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தினார். தனது கச்சேரி, எழுத்து மற்றும் நாடகங்கள் மூலம் நன்கொடை திரட்டி அதற்கு சொந்த கட்டிடம் அமைய உறுதுணையாக இருந்தார். 1932 லோத்தியன் கமிஷனுக்கு எதிராக கே பாஷ்யம் ஐயங்கார் தலைமையில் நடந்த போராட்டத்தில் எஸ் அம்புஜத்தம்மாளுடன் இணைந்து கலந்து கொண்டார். அதனால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது இவரது சமூக ஆர்வம் குறைந்து விடவில்லை. ஒவ்வொரு கைதியையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களது வாழ்க்கை அனுபவங்களை கேட்டறிந்து அவற்றை கதைகளில் வடித்தார். வன்முறை எண்ணங்கள் கொண்டவர்களின் மனதில் அஹிம்சையை நிலைக்கச் செய்தார். சிறையில் இருந்தபோது அவர் எழுதிய நாவல்தான் சோதனையின் கொடுமை. அது ராஜாஜியின் பாராட்டை பெற்றது. உத்தமசீலன் என்ற நாவலும் சிறை வாழ்க்கை அனுபவத்தை அடிப்படைக்காக கொண்டதே. 2வது உலகப் போரின் பொருட்டு செங்கல்பட்டுக்கு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோயிலில் குடியேறியவர் ஜெகன்மோகினி அச்சகத்தையும் அங்கேயே நிறுவி இதழை அங்கிருந்தே வெளியிட்டார். கணவர் பார்த்தசாரதி கோதை நாயின் முயற்சிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தார். 35 ஆண்டுகள் தொடர்ந்து ஜெகன்மோகினியை வெற்றிகரமாக நடத்தினார் கோதை நாயகி. 1925 முதல் 1958 வரை 115 நாவல்களை எழுதியிருக்கிறார் வைமு கோதை நாயகி. நாவல்கள் மட்டுமல்லாமல் 2 சிறுகதை தொகுதிகள், 3 நாடகங்கள், 2 உரைநடை நூல்கள் ஆகியவையும் இலக்கியத்துக்கு அவரது பங்களிப்பு ஆகும். திரைப்படமாக தயாரிக்கப்பட்ட முதல் பெண் எழுத்தாளரின் கதை கோதை நாயகியினுடையதான். அவரது கதை அனாதை பெண் என்ற பெயரில் ஜூபிட்டர் பிக்சர்ஸால் வெளியிடப்பட்டு பெரும் வெற்றியை பெற்றது. அதுபோல ராஜமோகன், தியாகக்குடி, நளினசேகரன் போன்றவையும் அவரது கதையில் உருவான திரைப்படங்களே. பிற்காலத்தில் அவரது மற்றொரு கதை சித்தி என்ற திரைப்படமாக உருப்பெற்றது. திரைப்பட தணிக்கை குழுவினர் உறுப்பினராகவும் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். தீரர் சத்தியமூர்த்தி, மூதறிஞர் ராஜாஜி, காமராஜர் ஆகியோர் கோதை நாயகி மீது பெருமதிப்பும் அன்பும் வைத்திருந்தனர். ராஜாஜி காந்திஜியின் பேரனான ராஜ்மோகன் காந்திக்கு அந்த பெயர் சூட்டியதே கோதை நாயகி தான் என்பதில் இருந்தே தலைவர்களிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கை உணரலாம். தனது ஒரே மகன் சீனிவாசன் 38 வயதில் விஷக்காய்ச்சலால் இறந்துவிட அந்த துக்கம் கோதை நாயகியை பெரிதும் பாதித்தது. எழுத்தையும் வெளி வட்டார தொடர்பையும் நிறுத்தி கொண்டார். காச நோய் அவரது உடலை உருக்குலைத்தது. படுத்த படுக்கை ஆனார். தாம்பரம் காசநோய் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை பெற்றும் பலனின்றி பிப்ரவரி 20, 1960 அன்று கோதை நாயகி காலமானார். பல துறைகளிலும் முன்னோடியாக இருந்து முத்திரை பதித்த கோதை நாயகி பெயருக்காகவோ புகழுக்காகவோ இவற்றை செய்யவில்லை. சமூக தாக்கத்தாலும் அதனால் தமது உள்ளத்தில் எழுந்த உந்துதலாலும் தான் ஈடுபட்டார். இயலிசை நாடகம் என்று முத்தமிழிலும் சாதனை படைத்த அவரது இலக்கிய பங்களிப்பு இக்கால கொள்கை சார்ந்த குழிச்சிறை விமர்சகர்களால் குறைத்து மதிப்பிடப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் துணிவான திணிவான பங்களிப்பின் மூலம் முன்னோடி பெண் எழுத்தாளராக தமிழ் இலக்கிய உலகில் என்றும் நிலைத்து நிற்கிறார் வைமு கோதை நாயகி. தகவல் உதவி கோதை நாயகியின் இலக்கிய பாதை, திருப்பூர் கிருஷ்ணன், இணையற்ற சாதனையாளர்கள் முக்தா சீனிவாசன், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.